விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அனைவருக்கும் ஆரோக்கியம். வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் ஆரோக்கியம் பகுதியில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை, உடல் சம்பந்தமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பூ பெய்தல் பத்தி. அதாவது பெண்கள் கரெக்டா அந்த வயசுல வந்து பருவம் அடைஞ்சிடணும் இல்லைங்களா, அந்த சைக்கிள் கரெக்டா நடந்துட்டு இருக்கணும். அந்த சைக்கிள் ஒழுங்கா இல்லைன்னா கூட கர்ப்பம் அடையறதுல தாமதமாக பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் அந்த பூ பெய்தல் மெனோபாஸ் வந்து முடிகிற சமயத்திலையும் கரெக்டாக இருக்கணும். சில பேருக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், சில பேருக்கு ப்ராப்ளமே இல்லாமல் சரியாக போயிடும். அந்த சைக்கிள் எப்படி ஆரம்பிச்சு எப்படி தாய்மையில் வந்து அது நிறைவுற்று கடைசியில் ப்ராப்ளமே இல்லாமல் பெண்ணுக்கு வந்து எப்படி அது வந்து நிறைவடையுது அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். 3 ஸ்டேஜ், அதாவது பூ பெய்தல், தாய்மை அடைதல், மெனோபாஸ் ஸ்டேஜ். இதை பற்றி பேசுறதுக்காக அக்ஷித் ஹோமியோ மெடிக்கல் சென்டரின் தலைமை மருத்துவர் கதிர்வேல் ராஜா அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டமான நோய்கள் அப்படின்னு கூட ஜென்ரலாக பார்க்கலாம். இன்னைக்குமே பெண்ணுக்கு சம்பந்தப்பட்டமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முக்கியமாக வந்து இந்த மென்சஸ் அப்படிங்கிறது, இப்போ பூப்படைதல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், அதாவது பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து என்னென்னா, இந்த காலகட்டத்தில் பரவாயில்ல, அந்த காலகட்டத்திலலாம் பெண்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட கொடுமைகள் நிறையா. இன்னைக்கு வந்து பெண்களை பற்றி எதுவோ இவ்வளோதான் சொன்னாலும், ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், 20 எலும்புகளை உடைத்தால் எவ்வளவு வலி இருக்குமோ அதை வந்து ஒரு பெண் ஒரு பிரசவத்தில் தாங்குகிறார். நம்ம வந்து பெண்மையை போற்றுறோம் அப்படிங்கிறத காட்டிலும் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா வழிகளுமே பெண்களுக்கு தான் அதிகம். ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலுமே அந்த டைமில் மென்சஸ் டைமில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ப்ளஸ் கன்சீவ் ஆகிட்டாலுமே அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி பெண் மசோதாவில் அதிக பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா வந்து போராடுறாங்க. பட் பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளும் சரி, பெண்ணுக்கு வருகின்ற நோய்களும் சரி, அவங்கள வந்து முதலே பெண்ணினம் அப்படிங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதே சாஃப்ட்னஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வருங்க. முக்கியமாக மென்சஸ் அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இது வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எஜுகேஷன் கல்வி அறிவு முதல் பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ மென்சஸ் வரும்போது எப்படி முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது, எத்தனை நாள் வருது, அதில் ஏதாச்சும் வாடகை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து மென்சஸ் வரதில்லை, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னா அதையும் நம்ம வந்து மருத்துவர்கிட்ட காமிச்சுக்கணும். இல்லை எனக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடுது ஆனால் அதிகமாக வருது. ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரத்தம் அதிகமாக போனால் சொல்கிற பார்த்திங்களா, இன்னும் பல ஆண்களுக்கு தெரியாது மென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறது, அதுவும் ஒரு உதிரம் தான். சாதாரண ஒரு விஷயமா நாங்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பேசுனாங்க, நான் வந்து இந்த பிளட் டிரான்ஸ்மிஷனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நான் வந்து பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவங்க சொன்னாங்க, நீங்களாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் கொடுக்குறீங்க, நாங்கள் மாதம் பிளட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மென்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன பாதி ஆண்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அது ஒரு ரத்தம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான ரத்தப்போக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அனிமியா அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ இந்த அனிமியா அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்தத்தில் உள்ள அந்த செல்களுடைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் குறைஞ்சிரும். அப்போ ஹீமோக்ளோபின் கண்டென்ட் குறையும் போது என்னாங்க, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகாது. அப்போ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகலன்னா நமக்கு அந்த தெம்பு இல்லாத தன்மை, சோர்வாகவே இருப்போம், எந்த வேலையும் செய்ய முடியாது. இன்றைக்கி மேக்ஸிமம் பெண்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் அதுதான், எனக்கு கையில் வேலையே செய்ய முடியுது இல்லைங்க, சமையல் கட்டில் போனால் எதை பிடிச்சாலுமே ரொம்ப டயர்டாக இருக்குது. நல்லா விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு மென்சஸ் பீரியடாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் வந்து அது வந்து நம்ம என்றைக்குமே வந்து என்னென்னா ஒரு கோட்பாடாக தான் பார்க்குறோம், அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ இனியுமே பல வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மென்சஸ் அந்த 3 நாள் வந்து அவங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன சொல்லுவோம், ஒதுக்கிக்கிறாங்க அப்படிம்பாங்க. அது உண்மையாகவே வந்து அந்த 3 நாள் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பூப்படைதல் தன்மையிலையும் பூப்படையிலேருந்து அந்த கர்ப்பமடைதுக்குள்ளே நம்ம என்னத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா, கரெக்டான டைமுக்கு நம்ம மென்சஸ் ஆகிறோமா, அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா, அதுக்கப்புறம் வாடைகள் இந்த மாதிரி இருக்கிறது நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, சரிங்களா. அதாவது ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது என்னென்னா, 12-13 அப்படின்னா ஒரு 9-10 அந்த ஸ்டேஜில் ஆயிடுவாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயங்க, பட் இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணும் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் இது முன்னாடியே ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு சில டைம் இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால கூட வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே பூப்படைஞ்சிருவாங்க. இன்றைக்கி நவநாகரிக உடைமுறைகள் எல்லாமே வந்த பிறகு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்றைக்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபுட்ஸில் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக படுத்துகிற தன்மைகள் அதிகமாக வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் முதல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-12 அந்த மேக்ஸிமம் அந்த ஸ்டேஜில் இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5th ஜென்ரலாகவே பேசும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா அப்பாலாம் பார்க்கும்போது நான்லாம் இருக்கும்போதெல்லாம் 7th 6th தான் வந்தேன். இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க 5th வந்துடுதுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த அறிவு இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். அதை பார்க்க தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம கல்யாணமே பண்ணுறாங்க, ஒரு 18 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அவளுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 23-24 வரும்போது அவளுக்கு வாழ்க்கையில் இதுதான் விஷயம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயம் பொண்ணாக பார்த்தீங்கன்னா ஈக்குச்சி மாதிரி இருக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ண போகுது? அந்த அடிப்படையான அந்த கல்வி, அதுக்கு தான் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 21 அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இந்த ப்ரிகாஷியஸ் ப்யூபர்ட்டி அப்படிங்கிறது வந்து உணவு முறைகளாலும் வரும், ப்ளஸ் நம்ம அது வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது அப்படியே ஆப்போசிட்டாக வரும், ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னாலுமே நம்ம வந்து டாக்டர்கிட்ட பார்க்க. ஏன்னா வந்து ஏன் மென்சஸுக்கு வந்து டாக்டர்கிட்ட முக்கியமாக போகணும்னு சொல்கிறேன்னா அது வந்து ஹார்மோன் ரிலேட்டட் டிஸார்டர். அப்போ வந்து அந்த கரெக்டாக அவங்க வந்து டெஸ்ட்டெல்லாம் பார்ப்பாங்க, என்னென்ன ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, அந்த பூப்படைதல் பின்னாடி தாழ்த்து போனாலும் சரி, நீங்கள் வந்து தகுந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடுத்து வரப்போகிறது வந்து பருவமடைந்ததுக்கப்புறம் கல்யாணமாக ஆகிடுச்சு. இது ஒரு கதையை தான் சொல்லுவேன், நான் கிளாஸ் இருக்கும்போது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பெண் வராங்க பூப்படைகிறாங்க, அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஊரெல்லாம் அது ஒரு ஃபங்க்ஷனாக வைப்பாங்க. அப்படியே வரும்போது அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகிறப்ப கன்சீவ் ஆகும். இந்த கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஆண்களை பற்றி சொல்லும் போது நம்ம என்ன சொன்னாங்க, முக்கியமாக ஒரு கல்யாணம் ஆகி 1 ஆச்சா, வீட்டில் ஏதாச்சும் விசேஷமா அப்படி கேட்பாங்க. இந்த இதில் யார் முக்கியமாக பாதிப்படைகிறாங்கன்னா பெண்கள் தான். 2 முன்னாடி வந்த கேஸுங்க, பொண்ணுக்கு வந்து 23, ஆணுக்கு வந்து 33, கண்ணில் தண்ணி கதகதன். ஒன்றும் இல்லை சார், எனக்கு கல்யாணமாகி 1 கூட இல்லை. என்னங்க என்ன பிரச்சனை? 1 தானே ஆச்சு, இனி எவ்வளவோ நாட்கள் இருக்குல்ல, உங்களுக்கு 23 தான் ஆகுது. சரி ஆண்களுக்கு விட்டுருங்க, ஆண்கள் 50 கூட இருக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. பட் பெண்ணுக்கு வந்து 23 அப்படின்னா சரி 30 கூட யோசிக்கலாம், இனி குழந்தை பெற்று எப்படி இது பண்ண போகிறோம். 23 தான் உங்களுக்கு, இன்னும் 7 இருக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, சார் எனக்கு புரியுது சார், பட் அது சமுதாயத்துக்கு புரிய மாட்டேது. என் கூட கல்யாணமான குழந்தைகளுக்கெல்லாம் இனி கன்சீவாகி குழந்தை பிறந்துடுச்சு, இனி எனக்காகலையே சார் அப்படிங்கும்போது அந்த மனதளவில் அந்த பெண் இந்த அளவுக்கு பாதிப்படுறா. இதுக்கு சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இனி அவங்க கன்சீவ் ஆகலாம். இன்னொருத்தங்க இருக்காங்க, இன்னொரு ட்ராவல் ஆஃப் லைன் இருக்காங்க, அதாவது சமுதாயத்தில் இப்படியும் இருக்காங்க, அதாவது எஜுகேட்டட் பர்சனாலிட்டிஸ் ஒரு சில பேர் என்ன கல்யாணம் பண்ணுவாங்க, 1-2 சைல்டு தேவையில்லை எனக்கு, நான் 2 அப்புறம் வந்து சைல்டு. அதில் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, கடவுள் பாருங்கள், இயற்கை பாருங்கள், எப்போ அவங்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த தேவை அவங்களுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு திறமை இருக்கும். எப்போ அவங்க தேவைன்னு நினைக்கிறாங்களோ அப்போ தேவையில்லாமல் போயிடும். ஏன் காரணம் அப்படின்னா, இந்த ப்ரொலாங்கு இன்டேக் ஆஃப் ஓசிபிஸ் ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் இதெல்லாம் எடுத்தங்காட்டி அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு 2 இப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, கடைசியில் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது அவங்க என்றைக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்காது, சொல்கிற போறீங்களா? அதனால் சமுதாயத்தில் வந்து இந்த 2 பக்கத்தையுமே நம்ம கொஞ்சம் அலாச வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் பெண்களுக்கு வந்து இந்த கருவுறுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோமியோபதியிலையும் மருந்துகள் இருக்குது. முக்கியமாக இந்த இன்ஃபர்டிலிட்டியில் வந்து என்னென்னா, நம்ம PCOD சொல்லுவோம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அதாவது எப்படின்னா, மேக்ஸிமம் அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பாதிக்கும். எப்படி இருக்கும்னா வந்து ஒரு 2 ஒரு மென்சஸ் வரும், கொஞ்சம் வெயிட் போட்டே போவாங்க, அதுக்கப்புறம் ஆண்களுக்கு மீ செய்கிற மாதிரி வரும். இதெல்லாம் இருந்து வந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் ஸ்கேனோ அல்லது பக்கத்தில் அந்த ஹார்மோனல் டெஸ்ட்டோ பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக 2 காஸ் தான் சொல்லுவாங்க பெண்களுக்கு, அதுவும் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்கு 2 காஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து டிபர்குலோசிஸ். டிபர்குலோசிஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டிபர்குலோசிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நம்மளுடைய அந்த கருமுட்டை போகுது பார்த்தீங்களா, அந்த பாதையில் அடைப்பு உண்டாகும், டியூபல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது டிபர்குலோசிஸோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இன்னொன்று என்னென்னா வந்து PCOD. மேக்ஸிமம் ஒரு 70 கேசஸ்க்கு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டின்னு வராங்கன்னா இந்த 2 நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து கருவுற்றாச்சு, கருவுட்ட பிறகு குழந்தை பிறகுது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அதை பற்றிய அறிவு. ஏன்னா ப்ரைவேட் பார்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து குழந்தை பிறந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். அவங்களுக்கு மென்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்ச நாள். அந்த பியூபிரம் சொல்லுவாங்க, அதாவது பியூபிரம் அப்படின்னா என்னென்னா, குழந்தை பிறந்த பிறகு 6 அப்புறம்தான் வந்து அவங்களுடைய நார்மலான ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு உடம்புக்கு வரும். இப்போ கருப்பை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நார்மல் ஸ்ட்ரக்சர் வரும், உடம்பே ஒரு சேஞ்சுக்கு கொண்டு வரும். அப்போ இந்த 6 வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கும்போது பால் பத்தாது, இல்லை பால் அதிகமாகும், இல்லை பால் கட்டியேறும். இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் அருமையான மருந்துகள் இருக்குது. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த முறைகளை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பால் பீச்சுறது, குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும், எந்த ஆங்கிளில் வச்சு கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு இப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அடுத்த குழந்தைங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பட் அது முதல் குழந்தை அப்படிங்கும் போது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கன்சீவான பிறகு கூட இந்த பனிக்கிடம் உடைதல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே முதல் டைம் கன்சீவ் ஆகிறாங்கன்னா அந்த டைம் வந்த பிறகு வழி இருந்தாலும் அல்லது பனிக்கூடம் உனக்கு உடையிற மாதிரி ஏதாவது தண்ணி வருதுனாலும் நீ வந்து பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட சொல்லிடணுமா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிடணும். அது அவங்களுக்கு தெரியாது. இது ரெண்டாவது விஷயம். இப்போ குழந்தை பிறந்துருச்சு, பால் கொடுத்துட்டாங்க, அதுக்கு அடுத்தது இப்போ வந்து முதுமைக்கான இது வராங்க, அதில் வந்து மெனோபாசல். இதை பற்றி நம்ம முதலே சொல்லியிருக்கோம். அது அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பற்றி சொல்லும் போது சொன்னோம். இப்போ எல்லாமே அந்த ஒரு பூ மாதிரி தான், ஒரு பூ அப்படியே மலருது, மலர்ந்த பிறகு உதிருது. அந்த மாதிரி அந்த ஓவேரி நல்லா ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸில் இருந்த எல்லா ஓவரிஸுமே வந்து மென்சஸ் ஆகி கடைசியில் முடிகிற ஸ்டேஜ் தான் மெனோபாஸ் அப்படிங்கிறது. இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அடிக்கடி கோவப்படுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளஷஸ் ஆஃப் ஃபீட்னு சொல்லுவாங்க, நல்லா எப்போ பார்த்தாலுமே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கால்சியம் டெஃபிஷியன்சினால் அதிகமாக எலும்புகள் உடையும், அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். இந்த மெனோபாஸல் ஏஜில் உள்ள எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே ஹோமியோபதியிலையும் மருந்துகள் இருக்குது. அதனால் முக்கியமாக பெண்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு வர நோய்களை பற்றிய அவங்களுக்கு விழிப்புணர்வு, ப்ளஸ் அவங்களுக்கு அந்த வர நோய்களை வந்து சமுதாயத்தில் உள்ள டாக்டர்கிட்ட ஓப்பனாக பேசணும். ஓப்பனாக பேசினாதான் அப்போ அவங்களுக்கும் அது புரிய வரும். அதனால் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க, சரிங்களா? இப்போ இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், அதாவது அவங்களுக்கு மனதளவில் ஒரு பதட்டமோ அல்லது எரிச்சலோ ஏற்படும் அப்படிங்கிறது. அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்கள் வேறு, இப்போ வந்து நிறையா பேர் வேலைகளுக்கெல்லாம் போகிறாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நினைப்போம் எதுக்கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காங்க. இப்போ கணவனும் மனைவியும் இருக்கும்போது எப்போவுமே வந்து வீட்டில் ஒரு சட்னி வைக்கலனாலுமே சண்டை வரும். அது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். இப்போ இந்த இரிட்டபிலிட்டி வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கா, அதாவது கணவனுக்கும் சரி மகனுக்கும் சரி எதுக்கு அம்மா எரிஞ்சு விழுந்துட்டே. ஏன்னா வந்து அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இதை வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். இது எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான். எனக்கு அந்த கரெக்டாக அந்த டைம் வரும்போது அம்மா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சைலண்டாக இருந்தோம். நாங்கள் ஒரு மருத்துவராக இருக்கும்போது எங்களுக்கு தெரியுது அந்த விஷயம். அதனால் வந்து இதற்கு வந்து ஆண்கள் சமுதாயத்திலேருந்து ஒரு ஒத்துழைப்பு தேவை. அது வந்து இந்த டைமில் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போயிட்டேன்னா, ஏன்னா அனுசரித்து போகிறது தானே வாழ்க்கை. அதனால் கண்டிப்பாக அதற்கு குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் வராது. அதனால் வந்து இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து இவங்க மன உபாதை அப்படிங்கிறது இந்த உடல் உபாதையினால தான் வருது அப்படிங்கிறத வந்து அந்த ஆண்கள் சமுதாயம் நல்லா பதிவிக்க வேண்டிய விஷயம், நல்ல ஒரு விஷயங்க. அதனால் வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஆண்கள் சமுதாயத்திலிருந்து இருக்கணும்.
நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க டாக்டர். அதாவது பூப்படைதல், தாய்மை அடைதல், மெனோபாஸ் ஸ்டேஜ், இதை பற்றி நல்லா சொன்னீங்க. நிறைவாக வந்து ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. இந்த மெனோபாசல் சமயத்தில் வந்து பெண்களுக்கு இந்த மூட் ஸ்விங் வரும், வீட்டில் உள்ளவங்க அனுசரித்து போகணும் அப்படின்ட்டு ஒரு அருமையான கவுன்சிலிங் ஒன்று கொடுத்தீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆரோக்கியம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி விரிவாக எடுத்து சொன்னவர் அக்ஷித் ஹோமியோ மெடிக்கல் சென்டரின் தலைமை மருத்துவர் கதிர்வேல் ராஜா அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 04222431055. TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.